الحمد لله أعاد وأبدى وأنعم وأسدى أحمده تعالى وأشكره على آلائه التي لا نحصي لها عدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إلها واحدا أحدا فردا صمدا وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله أكرم به رسولا وعبدا صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه الذين أكسبهم شرفا ومجدا والتابعين ومن تبعهم بأمثل طريقة وأقوم سبيل وأهدى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله مولانا العلي العظيم. عن عبد الرحمن بن أبي بكر عن أبيه أنه قال قال النبي صلى الله عليه وسلم ألا أنبئكم بأكبر الكبائر فقلنا بلى يا رسول الله قال الإشراك بالله وعقوق الوالدين رواه الإمام البخاري في صحيحه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال نبينا صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் சர்வ உலகையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாருல் ஆலம் சையீதுல் கவுனைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வாழ்ந்த வாழ்கின்ற வாழப்போகின்ற அனைத்து அல்லாஹினுடைய நல்லடியார்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலும் அன்றும் இன்றும் என்றும் அடியார்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வசியத்து தான், செய்யக்கூடிய ஒரு வசியத்து தான் குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கூறுகிறான். وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் சென்ற மக்களுக்கும் அல்லாஹ் செய்த ஒரே ஒரு வசியத்து தான், அது தக்வா. அந்த தக்வாவை எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்தும் அவனது விளக்கல்களை முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு ஆரம்ப கட்டளையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலும் உலகத்தில் பல கோடிக்கணக்கான வஸ்துக்களை படைத்து அந்த வஸ்துக்களிலே ஆக சிறந்த உயர்ந்த கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகனாகிய ஆதமுடைய பிள்ளைகளாகிய இந்த மனித சமுதாயத்தை நாம் சங்கிப்படுத்தியிருக்கிறோம், கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே உலகத்தில் சிறந்த படைப்பாக நாம் படைக்கப்பட்டிருப்பதைப் போல உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உம்மத்துகளில் ஆக சிறந்த உம்மத்தாகவும் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட சிறந்த உம்மத்துகளில் ஓர் உம்மத்தாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அனுப்பி வைத்திருக்கிறான். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து அவர்கள் எச்சில் துப்புவது முதல் ஆட்சி பீடம் ஏறும் வரைக்கும் இந்த உம்மத்திற்கு ஒரு தெளிவான பாதையை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு உங்களை நான் ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடம் இல்லாத ஒரு மார்க்கத்தில் நான் உங்களை விட்டு செல்கின்றேன். எனவேதான் நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹுடைய வேதமாகிய அந்த குர்ஆனையும் எனது சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலும் குர்ஆனில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டார்கள், அதனை முழுமையாக உம்மத்திற்கு எட்டி வைத்து விட்டார்கள் என்பதனை அல்லாஹ் உறுதிப்படுத்தும் பொழுதே குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. ஹஜ்ஜத்துல் வதாஉடைய நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 124,000 சஹாபாக்களை ஒன்று சேர்த்து உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த வசனம் இறக்கப்படுகிறது. தீன் பூர்த்தியாக்கப்பட்டுவிட்டது, தீனை இந்த உம்மத்திற்கு பரிபூர்ணமாக நான் ஆக்கிவிட்டேன், இந்த தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு நான் பூரணமாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நபியுடைய அந்த தப்லீக் என்று சொல்லப்படக்கூடிய நபியுடைய அந்த தூதுத்துவத்தின் பொறுப்பு முழுமையாக நிறைவேறிவிட்டது என்பதனை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலும் மிக தெளிவாக குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனையெல்லாம் நமக்கு வழிகாட்டினார்களோ, எப்படி எப்படியெல்லாம் வழிகாட்டினார்களோ, அவைகள் அனைத்துக்கும் மொத்தமாக சொல்லப்படக்கூடிய பெயர் தான் தீன். நபியுடைய ஒவ்வொரு செயலும் தீனுக்குள் உள்ளடங்குகிறது. வெறுமனே நாம் யாரும் நினைத்துவிடக்கூடாது, தீன் என்று சொன்னால் வெறுமனே தொழுது கொண்டிருப்பது மாத்திரம் தீன் அல்ல, வெறுமனே ஜகாத்தை மட்டும் கொடுப்பது தீன் அல்ல, வெறுமனே ஜிக்ர் செய்வது மட்டும் தீன் அல்ல. தீன் என்பது இது மிகவும் ஒரு பெரிய ஒரு பகுதியை உள்ளடக்கிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உலகத்தில் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீன் ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். குர்ஆனிலே அல்லாஹ் அதனை உறுதிப்படுத்துகிறான், வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக வேண்டி ஒரு மார்க்கம் இருக்குமென்றால் நான் அதை இஸ்லாத்தை தான் நான் மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று இன்னும் இடத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மாத்திரம்தான். இன்னும் இடத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின், யாராவது ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறு ஏதாவது ஒரு மார்க்கத்தை தனது வழிமுறையாக எடுத்துக்கொள்வான் என்றால் அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது அவனிடமிருந்து நிராகரிக்கப்பட்டுவிடும் என்பதனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். எனவேதான் கண்ணியமானவர்களே, தீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாம் 5 பெரும் பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. முதலாவது பகுதி என்னவென்றால் அல் ஈமான், ஈமான் கொள்ளுதல். ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஈமானும் சீராக வேண்டும். அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட வேண்டும், ஈமானுடைய காரியங்கள் அனைத்தும் சீர்பெற வேண்டும். இரண்டாவது பெரும் பகுதி என்னவென்றால் அதுதான் அல் இபாதத், ஒவ்வொரு மனிதனுடைய இபாதத்துகளும் சீராக வேண்டும். அது உடல் ரீதியான இபாதத்தாக இருக்கலாம், உதாரணமாக தொழுகையைப் போல, அல்லது அது பொருள் ரீதியான இபாதத்தாக இருக்கலாம், அது ஜகாத்தை போல பொருள் ரீதியானதும் உடல் ரீதியானதுமான இபாதத்தாக இருக்கலாம், உதாரணமாக ஹஜ்ஜை போல. இப்படியாக மனிதனுடைய அனைத்து இபாதத்துடைய ரீதியிலும் மனிதனுடைய வாழ்க்கையை சீர்பெற வேண்டும். மூன்றாவது முஆமலாத், ஒவ்வொரு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலும் சீராக வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய வியாபார நடைமுறையும் சீராக வேண்டும், வட்டியுடன் தொடர்பு இருக்கக்கூடாது, அதே போன்று யாரையும் வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடாது, இது போன்று இன்னொரென்ன கொடுக்கல் வாங்கலுடைய சட்ட திட்டங்களை அறிந்து தெரிந்துதான் ஒவ்வொரு மனிதனும் தனது கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ள வேண்டும். நான்காவது ஒரு பகுதி அல் அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய குணங்களும் சீராக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தனது பிற சகோதரனாகிய முஸ்லிமுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் தனது பிற மதத்தில் உள்ள அந்நிய மதத்தவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹினால் படைக்கப்பட்ட இம்மனிதன் அல்லாத ஏனைய பிராணிகளுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்றெல்லாம் பல விதமாக அஹ்லாக் என்ற பெரிய ஒரு பாடத்தையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஐந்தாவது ஒரு பெரும் பாடம்தான் முஆஷரத் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டு வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடத்தையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதற்குள் எவ்வாறு ஒரு மனிதன் தனது குடும்பத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், கணவன் மனைவியுடைய உறவு எவ்வாறு அமைய வேண்டும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் எவ்வாறு உறவு அமைய வேண்டும் என்பதனையெல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. அந்த வகையில் இந்த முஆஷரத் கூட்டு வாழ்க்கை என்ற தலைப்புக்கு கீழால் வரக்கூடியதுதான் பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் எவ்வாறு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய நேரம் பல உறவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பெற்றோர்கள் பிள்ளை என்ற உறவும், அதே போன்று கணவன் மனைவி என்ற உறவு, நண்பர்கள் என்ற உறவு, தொழிலாளி முதலாளி என்ற பல உறவுகளுக்கு மத்தியில் மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த உறவுகள் அனைத்தையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது என்றோ ஒரு நாள் அந்த உறவுகள் முடிவடைந்துவிடும். நண்பர்களாக வாழ்ந்தவர்கள், நட்பு என்ற உறவில் வாழ்ந்தவர்கள் இன்று ஏற்பட்ட ஒரு பிரச்சினைக்காக வேண்டி நாளை எதிரிகளாக மாறக்கூடும். கணவன் மனைவியாக வாழ்ந்த இருவர் இன்று ஏற்பட்ட ஒரு பிரச்சினைக்காக வேண்டி நாளை இருவரும் தலாக் செய்ய சொல்லப்பட்டு அவர்கள் இருவரும் அந்நிய பெண்ணாகவும் அந்நிய ஆணாகவும் மாறிவிடக்கூடும். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய ஓர் உறவு இருக்குமென்றால் அது தாய் பிள்ளை என்ற உறவு, யாராலும் பிரிக்க முடியாது. உதாரணமாக ஒரு தாய் தனது குழந்தையை பார்த்து சொல்கிறாள், நீ எனது பிள்ளை என்று சொல்லக்கூடாது என்று நாவினால் சொன்னாலும் உலகம் சொல்லும், நீ சொல்வது பொய், உனது பிள்ளைதான் அது, நீ அவனுடைய தாய்தான். மகன் பார்த்து தாயை சொல்கிறார், நீ என்னுடைய தாய் அல்ல என்று நாவினால் சொன்னாலும் அவருடைய உள்ளமும் சொல்லும், உனது தாய்தான். உலகமும் சொல்லும், உனது தாய்தான். யாராலும் இந்த தாய்மை என்ற இந்த உறவை ஒரு நாளும் நீக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரகசியத்தை, இந்த யதார்த்தத்தை புரியாத எத்தனையோ பேர்கள் இன்று பெற்றோர்களுடைய உறவு தேவையில்லை என்று உலகத்தில் இன்று நேற்று கண்ட நண்பர்களுக்காக வேண்டியும் பெண்ணுக்காக வேண்டியும் இந்த உறவை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பெற்றோருடைய கடமையை குர்ஆனில் பல இடங்களில் எந்த அளவுக்கு வலியுறுத்தி அல்லாஹ் கூறுகிறான் என்றால், முதலாவதாக அல்லாஹ் அவனை ரப்பாக ஏற்று வணங்குமாறு சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாகவே அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான், நீங்கள் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. வகலா ரப்புக் அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். ஒபில் வாலிதைன் எஹ்சானா, ஒபில் வாலிதைன் எஹ்சானா, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஓரிரு இடமல்ல பல இடங்களில் அல்லாஹ் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறான். இதற்கு சான்றாக நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் பார்க்கலாம். அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எங்களை பார்த்து கேட்டார்கள், பெரும் பாவங்களில் மிகப்பெரும் பாவத்தை சொல்லித்தரட்டுமா, பெரும் பாவமல்ல பெரும் பாவங்களில் மிகப்பெரும் பாவங்களை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்ட நேரம் நாங்கள் சொன்னோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், பலா யா ரசூலுல்லாஹ், ஏன் நாயகமே சொல்லாமல் இருக்க வேண்டும், சொல்லித்தாருங்கள் என்று சொன்னோம். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்ராகு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைப்பது இரண்டாவது பெற்றோரை நோகடிப்பது என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதே போன்று இன்னமொரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது, குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நபியே நாயகமே, அந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், மக்களே நீங்கள் அனைவர்களும் வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிய ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். அதுதான் என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு நீங்கள் எதையும் இணை வைத்து விட வேண்டாம். பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதே போன்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பல இடங்களில் அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். இந்த முறையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்கள் வாக்குறுதி எடுத்தோம், நாங்கள் வாக்குறுதி எடுத்தோம். என்ன வாக்குறுதி என்றால், அல்லா தாபுது இல்லா ஈயா ஒபில் வாலிதைனி எஸ்ஸானா. அதுவும் என்னதான், அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, பெற்றோருடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று வாக்குறுதி எடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு சுபஹானஹு வதஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். எனவேதான் இஸ்லாம் எந்த அளவுக்கு பெற்றோரை மதிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறது என்றால், பெற்றோர்கள் காபிர்களாக இருந்தாலும் சரிதான், பெற்றோர்கள் ஒரு தாயோ ஒரு தந்தையோ காபிராக இருந்தாலும் சரிதான், அந்த மகன் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த தாயை தாயாக மதிக்க வேண்டும், அந்த தகப்பனை தகப்பனாக மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நபியே நாயகமே, எனது தாயார் காபிராக மக்காவிலே இருந்து இப்பொழுது மதீனாவிற்கு என்னை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள், நான் அந்த தாயுடன் உறவு முறையை வைத்துக் கொள்ளலாமா என்று நான் நபியிடத்திலே ஃபத்வா கேட்க வந்தேன். அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவ்வாறு கேட்ட நேரம் நபி அவர்கள் எனக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள், சிலி உம்மகி சிலி உம்மகி, உனது தாயுடன் நீ உறவு முறையை பேணிக் கொள்வாயாக, பேணி நடந்து கொள்வாயாக என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதாக ஹஜ்ரத் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவேதான் இதே போன்று பெற்றோரை கண்ணியப்படுத்துவது மதிப்பது எவ்வளவு நன்மை கொடுக்க கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், இஸ்லாத்திலே ஆகவும் அதிகமாக நன்மை வழங்கப்படக்கூடிய ஓர் அமல்தான் ஜிஹாத். அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது, அதை விடவும் பன்மடங்கு கூலிகளை அல்லாஹு சுபஹானஹு வதஆலா பெற்றோரை மதிப்பதன் மூலமாக, பெற்றோருக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு கூலி கொடுக்கிறான். ஒரு சஹாபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் யுத்தம் செய்வதற்கு நாடுகிறேன், போரில் புறப்பட்டு செல்வதற்கு நான் நாடுகிறேன், எனவே உங்களிடத்தில் மஷூரா கேட்டுவிட்டு செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறார்களா? அவர் சொன்னார், ஆம் தாய் இருக்கிறாள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தாயை நீ கவனித்துக்கொள், அந்த தாயுடன் நீ இருந்துகொள், அந்த தாயுடைய இரண்டு கால் பாதங்களுக்கு கீழாலும் தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இதே நேரத்தில் எவ்வாறு இதற்கு சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு மாற்றமாக யார் யாரெல்லாம் பெற்றோரை துன்புறுத்துகிறார்களோ பெற்றோரை நோகடிக்கிறார்களோ அவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகளும் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுஆ செய்திருக்கிறார்கள், பெற்றோரை வயோதிபர்களாக பெற்றுக்கொண்ட மனிதன் பெற்றுக்கொண்டும் அவன் சுவர்க்கம் நுழையவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும், அவன் கேவலமடையட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ரஹிம அன்ஃபுஹ் சும்ம ரஹிம அன்ஃபுஹ் சும்ம ரஹிம அன்ஃபுஹ் மூன்று தடவை சொல்கிறார்கள், கேவலம் உண்டாகட்டும், கேவலம் உண்டாகட்டும், மீண்டும் கேவலம் உண்டாகட்டும் என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு கேவலம் உண்டாகும் நாயகனே? நபி அவர்கள் சொல்கிறார்கள், யாரிடத்தில் அவனுடைய பெற்றோர்கள் இருவரும் வயோதிபமான நிலையில் அவன் பெற்றுக்கொண்டு அவனிடத்தில் இருக்கும் நிலையில் அவன் அந்த பெற்றோரின் மூலமாக
சுவர்க்கத்தை தேடிக்கொள்ளவில்லையோ அவன் கேவலமடையட்டும், அவன் நாசமடையட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்தார்கள் என்ற ஹதீஸினை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். எனவேதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பெற்றோரை எந்தளவு மதித்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள், எந்தளவு பெற்றோருடன் இரக்கமாக வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், சையிதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் தனது தாயுடைய வீட்டிலிருந்து வெளியாக நாடுவார்கள் என்றால் தாயுடைய வீட்டின் கதவில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கியா உம்மதா வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, ஏ எனது அருமை தாயே, உங்கள் மீது அல்லாஹுடைய சலாமும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய பரக்கத்தும் உண்டாவதாக என்று அவர்கள் சலாம் சொல்லுவார்கள். அதற்கு அந்த தாய் சொல்லுவார்களாம், யா புனைய வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, ஏ எனது அருமை மகனே, உன்மீதும் அல்லாஹுடைய சலாமும் ரஹ்மத்தும் உண்டாவதாக என்று சொல்வார்களாம். அதற்கு பின்னால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாயை பார்த்து சொல்வார்கள், ரஹிமகில்லாஹு கமா ரப்பைத்தினி சகீரா, ஏ என்னுடைய தாயே, நீங்கள் சிறு பிராயத்தில் எவ்வாறு என்னை இரக்கம் காட்டி வளர்த்தீர்களோ அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டி ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்வார்கள். அதற்கு அந்த தாய் சொல்வார்களாம், ஏ மகனே, வரஹிமகல்லாஹு கமா சர்ரத்தனி கபீரா, நான் வயது முதிர்ந்தவளாக இருக்கும் நிலையில் நீ எவ்வாறு என்னை சந்தோஷப்படுத்தினாயோ அதே போன்று அல்லாஹ் உனக்கு உன்னை சந்தோஷப்படுத்தி அவனுடைய ரஹ்மத்தை செய்யட்டும் என்பதாக அந்த தாய் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்றுதான் ஹஜ்ரத் சையிதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றாலோ எங்கேயாவது யமனில் இருந்து வரக்கூடிய படைகளை அவர்கள் வியாபார படைகளையோ வியாபார கூட்டங்களையோ ஏனைய மக்களையோ சந்தித்தால் கேட்பார்கள், நீங்கள் யமனில் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், உங்களில் யாராவது உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறாரா என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் சினம் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்காக வேண்டி போகிறார்கள். அங்கே ஒரு கூட்டத்தை சந்தித்து கேட்கிறார்கள், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் யமனில் இருந்து வந்திருக்கிறோம். ஆம், யமனில் இருந்து வந்தீர்களா? நீங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்? அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கரன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். கரன் கோத்திரமா? உங்களில் யாராவது உவைஸ் இப்னு ஆமிர் என்று யாராவது இருக்கிறார்களா? அவர்கள் சொல்கிறார்கள், ஆமாம் இருக்கிறார்கள். அதோ அந்த இடத்தில் இருக்கிறார், போய் பாருங்கள் என்று அவர்கள் காட்டவே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார்கள். உவைஸ் இப்னு ஆமிர் அந்த ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்க தானா உவைஸ் இப்னு ஆமிர், நீங்க தானா உவைசுல் கர்னி என்று சொல்லப்படக்கூடியவர் என்று கேட்ட நேரம் அவர் சொல்கிறார், ஆமாம் நான் தான். நீங்கள் ஆரம்பமாக முராத் என்ற கோத்திரத்தில் இருந்து அதற்கு பின்னால் நீங்கள் கரண் என்ற கோத்திரத்திற்கு மாறிய நபரா என்று கேட்ட நேரம் அவர் சொல்கிறார், ஆமாம் நான் அவ்வாறு கோத்திரம் மாறியவன் தான், நான் இப்பொழுது கரண் என்ற கோத்திரத்திலே இருக்கிறேன். அதற்கு பின்னால் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு தாய் இருந்தால் அந்த தாய்க்கு நீங்கள் உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தீர்களா? ஆமாம் நான் தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக இருந்தேன், அதனால் தான் நபியை சந்திக்க முடியவில்லை. அதற்கு பின்னால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை பார்த்து, நான் உங்களிடத்தில் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸினை சொல்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் உமரே, நீங்கள் உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் அவரை நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள். சந்தித்து அவரிடம், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால் கரண் கோத்திரத்தை சேர்ந்தவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய தாய் ஒன்று ஒருத்தி அவருக்கு தாய் இருந்தால் அந்த தாய்க்கு அவர் பணிவிடை செய்ததன் காரணமாக அவரை என்னால் சந்திக்க முடியவில்லை, என்னை வந்து சந்திக்க முடியவில்லை. மூன்றாவது, அவரிடத்தில் இன்னும் ஒரு அடையாளம் இருக்கும், அவருடைய உடம்பு முழுக்க வெண்குஷ்டம் நோய் இருக்கும், அந்த நோய் அனைத்தும் சுகமாகி கையில் மாத்திரம் அந்த நோயுடைய அடையாளம் ஒன்று இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் சந்தித்து உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உவைசே, எனக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உவைசுல் கர்னியை பார்த்து சொன்னார்கள் என்றால், என்ன காரணம் சகோதரர்களே, எப்படி இந்த அந்தஸ்து கிடைத்தது? நபி அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே சொன்னார்கள், அந்த உவைஸ் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள், தாயுடைய பணிவிடையின் காரணமாக நபியை சந்தித்து அவருக்கு சஹாபியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போயும் நபி அவர்கள் இவ்வளவு அவரை வர்ணித்து இவ்வளவு அவரை புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் தாய்க்கும் தகப்பனுக்கும் பெற்றோருக்கு கண்ணியம் கொடுப்பதை வலியுறுத்தி இருக்கும் பொழுது இந்த காலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெற்றோர்கள் தூசிக்கும் பெருமதி இல்லாமல் பெற்றோர்கள் இன்று கேவலப்படுத்தப்படக்கூடிய நிலையில் நாம் இன்று உலகத்துடைய நிகழ்வுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமணம் முடித்ததன் பின்னால் பெற்றோர் யாரோ நாம் யாரோ என்று வாழக்கூடிய பெரிய ஒரு கூட்டத்தை நாம் இன்று கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமணம் முடித்து கணவன் மனைவியாக இரண்டு பேர்களும் வீட்டுக்குள் ஒன்று சேர்ந்துவிட்டால் வீட்டுக்குள் இருந்த பெற்றோர்களை வீட்டுக்கு வெளியில் வீடு கட்டி அவர்களை அனுப்பக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம். இவர்கள் இரண்டு பேர்களும் சாப்பிட்டு மீதமானதை தனது பெற்றோருக்கு கொடுக்கக்கூடியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனையோ சம்பவங்கள் தற்காலத்து நூல்களை எடுத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகிறது, உள்ளத்தை உருக்கக்கூடிய சம்பவங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதன் அடிப்படையில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தினம் ஒரு நகைக்கடை வியாபாரி அவர் இந்த சம்பவத்தை சொல்கிறார். ஒரு நாள் தினம் நான் எனது கடையில் நகை வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு கணவனும் மனைவியும் அவர்கள் ரெண்டு பேருக்கும் பின்னால் ஒரு வயதான ஒரு மூதாட்டி பெண் ஒரு சிறு குழந்தையை தூக்கியவளாக இவர்கள் மூணு பேர்களும் வருகிறார்கள். வந்த நேரம் அந்த மனிதர் சொன்னார், நகைகள் கொஞ்சம் நீங்கள் எனக்கு எடுத்து காட்டுங்கள் என்று சொன்ன நான் அவருக்கு தேவையான நகைகளை எடுத்து காட்டினேன். அந்த பெண் அவருடைய மனைவிக்கு எது எதையெல்லாம் விருப்பமோ அந்த நகையெல்லாம் அவர் அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுத்துவிட்டு கேட்டார், எவ்வளவு நான் உங்களுக்கு தர வேண்டுமோ அவ்வளவு பணத்தை தந்துவிடுகிறேன் என்று அந்த பணத்தை அவரிடத்தில் அந்த வியாபாரியிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார், வியாபாரி சொல்கிறார், நான் அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் தந்தது போதாது, இன்னும் ஒரு 80 ரியால்கள் நீங்கள் எனக்கு தர வேண்டும், இன்னும் ஒரு 80 ரியால் தர வேண்டும். அவர் கேட்கிறார், ஏன் 80 ரியால்? நான் எடுத்த நகைக்கு அளவாகத்தானே நான் பணம் தந்தேன். இல்ல, உங்களுக்கு பின்னால் வந்த அந்த மூதாட்டி பெண் அவரும் ஒரு நகையை எடுத்தா அதற்கும் நீங்க சல்லி தரணும் என்ற உடனே இவர் திரும்பி அந்த பெண்ணை பார்த்தார். பார்த்த உடனே அந்த தாய் சொல்கிறார், மகனே, இந்த வரக்கூடிய இந்த பெருநாளில் பெருநாள் நாளன்று இந்த நகையை அணிய வேண்டும் என்ற ஆசை எனது உள்ளத்தில் இருந்தது, அதனால் தான் பணம் எடுத்தேன் என்று சொன்னவுடன் அவருக்கு வந்த கோபத்திலே அவர் சப்தமிடுகிறார், நீ கிழவியாக இருந்து கொண்டு உனக்கு ஏன் இந்த நகை என்று கேட்டதும் அந்த தாயுடைய மனம் உருகி அந்த நகையை அப்படியே கலட்டி வைத்துவிட்டு அவர் சென்று வாகனத்துக்குள் இருந்து கொண்டு அழுதழுதிருக்கிறாள். இப்பொழுது இதை பார்த்த அந்த மனிதனுடைய மனைவி கேட்கிறாள் கணவனை பார்த்து, ஏன் உங்களுடைய தாயின் மனதை நீங்கள் நோகடித்தீர்கள், ஏன் உங்களுடைய தாயின் உள்ளத்தை நோகடித்து கோபித்துக் கொண்டீர்கள்? அந்த மனைவியும் அவ்வாறு சொன்னது இரக்கத்தில் அல்ல, அவ கேட்கிறா, நீங்க உங்களோட தாயை பிரிஞ்சா எங்கட குழந்தைய தூக்குறது யாரு, எங்கட குழந்தைய தூக்குறதுக்கு யார் இதற்கு பிறகு இருக்கிறார்கள்? கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இவர் யோசித்துவிட்டு மீண்டும் அந்த நகையை எடுத்துக்கொண்டு அந்த தாய் கிட்ட போய், தாய், இதோ இந்த நீங்கள் இந்த நகையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரம் அந்த தாய் சொல்கிறாள், மூத்து வரைக்கும் அல்லாஹின் மீது சத்தியமாக இதற்கு பின்னால் நான் நகை அணிய மாட்டேன் மகனே என்று சொல்லிவிட்டு அந்த மகனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறாள், மகனே, வலக்கயா புனைய மிஸ்லு, வலக்கயா புனைய மிஸ்லு, மகனே, ஞாபகத்தில் வைத்துக்கொள், உனக்கும் இதே போன்று ஒரு நாள் வரும், உனக்கும் இதே போன்று ஒரு நிகழ்வு வரும் என்று அந்த மகனை பார்த்து அந்த தாய் சொல்வதாக இருந்தால் இது இலகுவான சாபமா? இது இலகுவான பதுவாவா? சகோதரிகளே, பெரியார்களே, இதே போன்று இன்னும் ஒருவர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். அவர் ஒரு தடவை தனது லீவு காலத்தை விடுமுறை காலத்தை கழிப்பதற்காக வேண்டி கடற்கரை ஓரமாக தனது குடும்பத்தை அழைத்து சென்ற நேரம் அவர் பார்க்கிறார், அவர் சொல்கிறார், அந்த சம்பவத்தை நான் பார்க்கிறேன். ஒரு வயதான ஒரு மூதாட்டி அந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறாள். நான் சென்று விட்டேன், அந்த தாயை பார்த்துவிட்டு நான் போய்விட்டேன். மீண்டும் நான் வரும் பொழுதும் மாலை நேரமாகிறது, இரவு நேரமாகிறது. அந்த பெண் அவ்வாறே அமர்ந்திருக்கிறாள். நான் போய் கேட்டேன், தாயே என்ன செய்கிறீர்கள் இந்த இடத்தில், யாரை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? அந்த தாய் சொல்கிறார், என்னுடைய மகன் என்னை இந்த இடத்தில் விட்டுவிட்டு போய்விட்டார். அவர் வரும் வரைக்கும் நான் எதிர்பார்த்திருக்கிறேன். நான் சொன்னேன், உங்களுடைய மகன் ஒரு நாளும் வரமாட்டாரு, நீங்க வாங்க போவோம் என்று நான் கூப்பிட்டேன். அவன் மறுத்துவிட்டா, இல்லை இல்லை, இன்றோ நாளையோ எனது மகன் வருவார், நான் போவேன் என்று அந்த தாய் மறுத்துவிடுகிறாள். எனவேதான் நானும் திரும்பி செல்வதற்கு தயாரான பொழுது அந்த தாயுடைய கையில், அந்த பெண்ணுடைய கையில் ஒரு காகிதம், ஒரு தாள் துண்டிருக்கிறது. நான் நினைத்தேன், அந்த தாளில் ஏதாவது அட்ரஸ்களோ அல்லது போன் நம்பர்களோ இருந்தா கோல் பண்ணி அவர்களுடைய வீட்டோடு தொடர்பாக்கி விடலாம் அந்த பெண்ணை என்று நினைத்து அந்த தாளை நான் அந்த பெண்ணிடமிருந்து கேட்டு வாங்கி படித்து பார்த்தேன். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. என்ன வார்த்தை தெரியுமா? அவர் சொல்கிறார், அந்த வார்த்தையை பார்த்ததும் நான் அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டேன். எழுதப்பட்டிருந்தது, இந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து எடுக்கக்கூடியவர்களுக்கு, இந்த பெண்ணை சந்திக்கக்கூடியவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் என்னவென்றால், அவசரமாக இந்த பெண்ணை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்கள். மகன் எழுதி கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான அநியாயங்கள் இன்று இந்த இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கும் பொழுது எவ்வாறு அல்லாஹினுடைய உதவியை எதிர்பார்ப்பது? ஒன்றல்ல, இரண்டல்ல, பல லட்சக்கணக்கான சம்பவங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விதம் விதமாக பெற்றோர்கள் இன்று நோகடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இன்று அதிகமாக உள்ளத்தால் மனவேதனைப்படக்கூடியவர்கள் என்று சொன்னால் அது வயது முதிர்ந்த பெற்றோர்கள், சகோதரர்களே. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், மனிதன் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் ஒன்றோ மன்னிப்பான் அல்லது தண்டனை என்றால் கியாமத்தில் தான். ஆனால் ஒரே ஒரு பாவம் இருக்குது, அதுதான் பெற்றோரை நோகடிப்பது. அல்லாஹ் உலகத்திலேயே தண்டனை கொடுக்காமல் ஒரு நாளும் மௌத்தை கொடுக்க மாட்டான். மௌத்தா கோலாக இருந்தால் உலகத்திலேயே அந்த பெற்றோரை நோகடித்ததற்கு பகரமாக அல்லாஹ் கேவலப்படுத்தாமல் ஒரு நாளும் மௌத்து வரமாட்டாது என்பதுதான் அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அது சஹாபியாக இருந்தாலும் சரிதான், நபியுடன் தோழமை கொண்டவராக இருந்தாலும் சரிதான். அல் கமா ரலியல்லாஹு அன்ஹு நபியுடன் வாழ்ந்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள். என்ன ஆனது சகோதரர்களே? இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அல் கபாயிர் என்று அவர்களுடைய நூலிலே பதிவு செய்கிறார்கள். அல் கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்தி வருகிறது. வந்த நேரம் நபி அவர்கள் மூணு சஹாபாக்களை அனுப்புகிறார்கள், அல் கமாவை போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மூன்று சஹாபாக்களும் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், அல் கமா சக்ராத்தில் இருக்கிறாரே, ஆனால் நாவுக்கு கலிமா வருகிறதில்லை யார ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறார்கள், நாவு தடுமாறுகிறது, அல் கமாவுடைய நாவு தடுமாறி கொண்டிருக்கிறது, கலிமா நாவில் வரவில்லை. நபி அவர்கள் யோசித்துவிட்டு தாயை கூப்பிடுங்கள், தாயை கூப்பிட்டு கேட்கிறார்கள், உங்களுடைய மகன் எப்படிப்பட்டவர் என்று கேட்ட நேரம் அந்த தாய் சொல்கிறார், அதிகமாக துளக்கூடியவர் யார ரசூலல்லாஹ், அதிகமாக நோன்புகள் நோக்கக்கூடியவர் யார ரசூலல்லாஹ், அதிகமாக சதக்காக்கள் கொடுக்கக்கூடியவர் யார ரசூலல்லாஹ், ஆனாலும் மனைவியுடன் சேர்ந்து கொண்டு எனது உள்ளத்தை நோகடித்தான், அதுதான் இவன் செய்த தவறு என்று அந்த தாய் சொன்ன நேரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய மகன் இவ்வளவு தடமாறுகிறார், கலிமா வருதில்லை, உயிர் பிரிய போகுது, நீங்க மகனை மன்னிச்சிடுங்களேன் என்று சொன்ன நேரம் அந்த தாய் சொல்கிறார், முடியாது யார ரசூலல்லாஹ், மன்னிக்க முடியாது என்று சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று சஹாபாக்களையும் பார்த்து கூறுகிறார்கள். அதில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். இந்த அல் கமாவுக்கு நீங்கள் விறகுகளை மூட்டி அதில் நெருப்பை நீங்கள் மூட்டிவிட்டு அல் கமாவை அதிலே தூக்கி போடுங்கள் என்று சொன்னார்கள். சொன்ன நேரம் அந்த தாய் சொல்கிறாள், ஏ யார சூழல்லா, என்னுடைய இந்த மகனுக்கு நீங்கள் இவ்வாறு செய்துவிட வேண்டாம் என்று சொன்னது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய நரகம் இருக்கிறதே, இதை விடவும் கடினமானது, இதை விடவும் அது நீளமானது, அது எரிந்து கொண்டே இருக்கும், அதனை யாராலும் அணைக்க முடியாது என்று சொன்ன நேரம் தான் அந்த தாய் சொல்கிறாள், யார சூழல்லா, இதோ மன்னித்து விடுகிறேன் என்று சொன்ன நேரம் அல்கமாவுடைய நாவிலிருந்து களிமா வருகிறது, அவ்வாறே ரூஹ் பெறுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் சஹாபியாக இருந்தாலும் சரிதான், பெற்றோருடைய உள்ளம் நோகடிக்கப்பட்டிருந்தால் மௌத்துடைய நேரத்தை ஒவ்வொரு மனிதனும் பயப்பட வேண்டும். எனவேதான் சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெற்றோர் நமக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், அவர்கள் எவ்வளவு நமக்காக வேண்டி வேர்வை துளிகளை, அவர்களுடைய இரத்தங்களை வேர்வை துளிகளாக சிந்தியிருப்பார்கள். அந்த தாய் தந்தையர்களுக்கு நாம் என்ன உபகாரம் செய்திருக்கிறோம், என்ன உபகாரம் செய்திருக்கிறோம், எவ்வளவுதான் உபகாரம் செய்தாலும் ஒரு நாளும் அது உபகாரமாக மாறமாட்டாதே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தனது தலைக்கு மேலால் ஒரு பையை வைத்துக் கொண்டு தவாப் செய்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏனப்பா இந்த கேவலமான வேலை இந்த காபாவுக்கு முன்னால் செய்கிறாய் என்று கேட்ட நேரம் அவர் அந்த பையை கீழே இறக்கி திறந்து காட்டுகிறார். அதற்குள் வயதான அவனுடைய தாய் இருக்கிறாள். இதற்கு பின்னால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், நீ கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அல்லது இந்த தவாஃபை நீ உனது மௌத்து வரைக்கும் நீ செய்து கொண்டிருந்தாலும் உனது தாய் பிரசவ நேரத்தில் விட்ட ஒரு மூச்சுக்கு அது சமமாக மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் நாம் என்ன உபகாரம் செய்திருக்கிறோம்? எனவே நான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் மனது பாதிக்கப்பட்ட நிலையில், மனசு உடைஞ்ச நிலையில் எத்தனையோ பெற்றோர்கள் நம்மை விட்டும் அவர்கள் பிரிந்து சென்றிருப்பார்கள். எனவேதான் அதிகமாக அந்த பெற்றோர்களுக்கு துஆ செய்வோம். அந்த பெற்றோர்களை நாம் மூத்து வரைக்கும் அவர்களுடன் ஒற்றுமையாக வாழ்ந்து ஒற்றுமையுடனும் விட்டுக் கொடுப்பிடனும் நமக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் மதித்தும் வாழ்ந்து மரணிக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாழ்லா நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நம் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக, நம் அனைவர்களுடைய தப்பு தவறுகளையும் யாழ்லா நீ நிவர்த்தி செய்து விடுவாயாக. யாழ்லா ரப்பே ரஹ்மானே, எம்முடைய பாவங்களை வைத்து யாழ்லா நீ எங்களை சோதித்து விடாதே. யாழ்லா யாழ்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுக்காக வேண்டிய எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் எத்தனையோ பெற்றோர்களுடைய உள்ளத்தை நாங்கள் உடைத்து விட்டோம் ரஹ்மானே. எங்களுடைய செயல்கள் எத்தனையோ எங்களுடைய தாய் தகப்பனுடைய உள்ளங்களை நோகடித்து விட்டது. யாழ்லா யாழ்லா அந்த பெற்றோர்களுக்கு நீ ரஹ்ம செய்து விடுவாயாக. யார் யார் பெற்றோரெல்லாம் யாழ்லா கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சுவனத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயாக. நரக படுகொலியை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அவர்களுடைய அமல் இபாதத்துகளை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونتوب إليه ونثني عليه الخير كله ونعوذ بالله تعالى من شرور أنفسنا.